அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை பொதுத் தேர்வு 2022 தமிழ் ஆண்டு 11 புலன்மொழி தேர்வு கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனாப்பகுதி ஆவண்ணாப்பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். முதலில் ஆனாப்பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படும். அடுத்து ஆனாப்பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பட்டு அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடம் தரப்படும். நேரம் நிறைவடைந்த பின்னர் ஆனாப்பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பட்டு நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படும். அதனைத் தொடர்ந்து ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படும். பின்னர் ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி ஒலிக்கப்பட்டு அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்படும். ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பட்டு நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். ஆயத்தமாகுங்கள். முதலில் ஆனாப்பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனாப்பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது.
நூல்கள், செய்தித்தாள்கள் மற்றும் அறிவியல் மூலங்களின் பொது பயன்பாட்டிற்குரிய இடமாக நூலகம் அமைகின்றது. இது வாசிகசாலை, படிப்பகம், நூல் நிலையம் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. சில 1000 ஆண்டுகளின் முன்பே மெசொப்பத்தேமியாவில் வாழ்ந்த மக்கள் களிமண் தகடுகளில் எழுதி அவற்றை பொது இடத்தில் பாதுகாத்த முறைமையே நூலகத்தின் முன்னோடி என அறிஞர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து எகிப்தியர் கிறித்துக்கு முன் 300 ஆண்டளவில் நவீன நூலகங்களுக்கான தொடக்க புள்ளியை இட்டனர். இதே காலப்பகுதியில் தமிழரின் சங்கத்திலும் நூல்கள் சேமிக்கப்பட்டிருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. மிக பழைய காலத்தில் அரண்மனைகளிலும் கோவில்களிலுமே நூல்கள் சேமித்து வைக்கப்பட்டன. பின்னர் பொது இடங்களுக்கு மாற்றங்கண்ட நூலகங்கள் தற்போது பள்ளிகள், பல்கலைக்கழகங்களில் பெரியளவில் உருவாகியுள்ளன. இன்னும் சொல்லப்போனால் வீடுகளில் கூட சிறிய நூலகங்கள் இருப்பதையும் காணலாம். உலக அறிவை வளர்த்து கொள்ளவும் துறைசார் அறிவை பெருக்கிக் கொள்ளவும் நூலகங்கள் பெரிதும் உதவுகின்றன. பல அறிஞர்களை உருவாக்கிய பெருமை நூலகங்களையே சாரும். இந்த வகையிலே யாழ்ப்பாண நூலகமும் யாழ்ப்பாண மக்களின் கல்விக் கருவூலமாகத் திகழ்ந்து பல தமிழறிஞர்களை உருவாக்கியுள்ளது. தேனிருக்கும் இடத்தை வண்டு நாடிச் செல்வது போல் நூலிருக்கும் இடத்தை நாமும் நாடிச் சென்று அறிவை பெருக்கிக் கொள்வோம். இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது. நூல்கள், செய்தித்தாள்கள் மற்றும் அறிவியல் மூலங்களின் பொது பயன்பாட்டிற்குரிய இடமாக நூலகம் அமைகின்றது. இது வாசிகசாலை, படிப்பகம், நூல் நிலையம் என பல பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது. சில 1000 ஆண்டுகளின் முன்பே மெசொப்பத்தேமியாவில் வாழ்ந்த மக்கள் களிமண் தகடுகளில் எழுதி அவற்றை பொது இடத்தில் பாதுகாத்த முறைமையே நூலகத்தின் முன்னோடி என அறிஞர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து எகிப்தியர் கிறித்துக்கு முன் 300ஆம் ஆண்டளவில் நவீன நூலகங்களுக்கான தொடக்க புள்ளியை இட்டனர். இதே காலப்பகுதியில் தமிழரின் சங்கத்திலும் நூல்கள் சேமிக்கப்பட்டிருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. மிக பழைய காலத்தில் அரண்மனைகளிலும் கோவில்களிலுமே நூல்கள் சேமித்து வைக்கப்பட்டன. பின்னர் பொது இடங்களுக்கு மாற்றங்கண்ட நூலகங்கள் தற்போது பள்ளிகள், பல்கலைக்கழகங்களில் பெரியளவில் உருவாகியுள்ளன. இன்னும் சொல்லப்போனால் வீடுகளில் கூட சிறிய நூலகங்கள் இருப்பதையும் காணலாம். உலக அறிவை வளர்த்து கொள்ளவும் துறைசார் அறிவை பெருக்கிக் கொள்ளவும் நூலகங்கள் பெரிதும் உதவுகின்றன. பல அறிஞர்களை உருவாக்கிய பெருமை நூலகங்களையே சாரும். இந்த வகையிலே யாழ்ப்பாண நூலகமும் யாழ்ப்பாண மக்களின் கல்விக் கருவூலமாகத் திகழ்ந்து பல தமிழறிஞர்களை உருவாக்கியுள்ளது. தேனிருக்கும் இடத்தை வண்டு நாடிச் செல்வது போல் நூலிருக்கும் இடத்தை நாமும் நாடிச் சென்று அறிவை பெருக்கிக் கொள்வோம். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உரையாடற் பகுதி ஒலிக்கப்படுகிறது.
யாழ்ப்பாண நூலகம் பற்றி வகுப்பறையில் நடைபெற்ற உரையாடல் இப்பொழுது தரப்படுகிறது.
வணக்கம் ஆசிரியர்.
வணக்கம் பிள்ளைகளே. இன்று யாழ் நூலகம் பற்றிய சில தகவல்களை நான் முதலில் உங்களுக்கு கூறுகின்றேன். பின்னர் நீங்கள் உங்களது ஐயங்களை கேளுங்கள். நாங்கள் கலந்துரையாடிக் கொள்வோம்.
நல்லது ஆசிரியர். நீங்கள் கூறும் போதே இடையில் எங்களுக்கு ஐயம் அல்லது விளக்கமின்மை இருந்தால்
அவற்றை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் ஒவ்வொன்றாக விரிவாக பேசிக்கொள்வோம்.
நன்றி ஆசிரியர்.
19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலகெங்கும் குறிப்பிடத்தக்களவில் பொது நூல் நிலையங்கள் தோற்றம் பெற்றன. 1933 ஈழத்தின் வடபகுதியான யாழ்ப்பாணத்தில் க. மு. செல்லப்பா அவர்கள் முதலாவது பொது நூல் நிலையத்தை தனது இல்லத்தில் தொடங்கினார். இந்நூல் நிலையம் பொதுமக்களின் ஆதரவுடன் யாழ்ப்பாண மருத்துவமனை வீதியில் வாடகை அறையொன்றிற்கு மாற்றம் பெற்றது. வாசகர்கள் அதிகரித்ததால் இடப்பற்றாக்குறையை உணர்ந்த யாழ் நகரசபை நிர்வாகம் யாழ்ப்பாணத்தின் நடுப்பகுதியில் பெரியதொரு கட்டடத்தை திராவிட கட்டடக்கலை வடிவமைப்போடு அமைத்து 1959 திறந்து வைத்தது. மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கான நேரம். தயக்கமின்றி உங்களுக்கு விளங்காதவற்றை கேட்கலாம்.
யாழ் நூலகம் ஆசியாவின் தலை சிறந்த நூலகங்களில் ஒன்றென அறிந்தேன், உண்மைதானா?
ஆமாம். தமிழரின் நல்லாதரவோடும் உலக நிறுவனங்களின் ஆதரவோடும் யாழ் நூலகம் ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள் உட்பட ஏறக்குறைய 97,000 நூல்களை கொண்ட ஆசியாவின் தலை சிறந்த நூலகங்களில் ஒன்றாக திகழ்ந்தது.
யாழ் நூலகத்தை சிங்களவர் எடித்ததாக படித்தேன். இவ்வளவு சிறப்புமிக்க நூலகத்தை ஏன் அவர்கள் எரித்தார்கள்?
தமிழரை இனரீதியாக திட்டமிட்டு ஒடுக்கி அடக்கி ஆண்டு வந்த சிங்கள அரசு தமிழரின் உரிமைகளை தொடர்ச்சியாக பறிப்பதில் கவனமாயிருந்தது. குடியுரிமை, நில உரிமை என்பவற்றை பறித்தது போல் கல்வி உரிமையிலும் கை வைத்தது. இதற்காக திட்டமிட்ட வகையில் தரப்படுத்தல் கல்விக் கொள்கையை சிங்கள அரசு நடைமுறைப்படுத்தியது. இதிலும் திருப்தியடையாத சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழரின் கல்வி கருவூலமாக விளங்கிய யாழ் நூலகத்தை அழிப்பதன் மூலம் தமிழரது கல்வியை முடக்கலாம் என்று இழிவாக சிந்தித்தனர். இதன் விளைவாக 1981 ஜூன் முதலாம் நாள் அதிகாலை யாழ் நூலகத்தை சிங்களப்படையினர் தீக்கிரையாக்கினர்.
மீண்டும் எப்போது நூலகத்தை கட்டினார்கள்?
2004 மீளக் கட்டினார்கள். மிகுதியை அடுத்த வாரம் தொடர்வோம்.
இப்பொழுது ஆவண்ணா பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் உஜையாடற் பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது.
யாழ்ப்பாண நூலகம் பற்றி வகுப்பறையில் நடைபெற்ற உரையாடல் இப்பொழுது தரப்படுகிறது.
வணக்கம் ஆசிரியர்.
வணக்கம் பிள்ளைகளே. இன்று யாழ் நூலகம் பற்றிய சில தகவல்களை நான் முதலில் உங்களுக்கு கூறுகின்றேன். பின்னர் நீங்கள் உங்களது ஐயங்களை கேளுங்கள். நாங்கள் கலந்துரையாடிக் கொள்வோம்.
நல்லது ஆசிரியர். நீங்கள் கூறும் போதே இடையில் எங்களுக்கு ஐயம் அல்லது விளக்கமின்மை இருந்தால்
அவற்றை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் ஒவ்வொன்றாக விரிவாக பேசிக்கொள்வோம்.
நன்றி ஆசிரியர்.
19 தொடக்கத்தில் உலகெங்கும் குறிப்பிடத்தக்களவில் பொது நூல் நிலையங்கள் தோற்றம் பெற்றன. 1933 ஈழத்தின் வடபகுதியான யாழ்ப்பாணத்தில் க மு செல்லப்பா அவர்கள் முதலாவது பொது நூல் நிலையத்தை தனது இல்லத்தில் தொடங்கினார். இந்நூல் நிலையம் பொதுமக்களின் ஆதரவுடன் யாழ்ப்பாண மருத்துவமனை வீதியில் வாடகை அறையொன்றிற்கு மாற்றம் பெற்றது. வாசகர்கள் அதிகரித்ததால் இடப்பற்றாக்குறையை உணர்ந்த யாழ் நகரசபை நிர்வாகம் யாழ்ப்பாணத்தின் நடுப்பகுதியில் பெரியதொரு கட்டடத்தை திராவிடக் கட்டடக்கலை வடிவமைப்போடு அமைத்து 1959 திறந்து வைத்தது. மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கான நேரம். தயக்கமின்றி உங்களுக்கு விளங்காதவற்றை கேட்கலாம்.
யாழ் நூலகம் ஆசியாவின் தலை சிறந்த நூலகங்களில் ஒன்றென அறிந்தேன், உண்மைதானா?
ஆமாம், தமிழரின் நல்லாதரவோடும் உலக நிறுவனங்களின் ஆதரவோடும் யாழ் நூலகம் ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள் உட்பட ஏறக்குறைய 97,000 நூல்களை கொண்ட ஆசியாவின் தலை சிறந்த நூலகங்களில் ஒன்றாக திகழ்ந்தது.
யாழ் நூலகத்தை சிங்களவர் எடித்ததாக படித்தேன். இவ்வளவு சிறப்புமிக்க நூலகத்தை ஏன் அவர்கள் எரித்தார்கள்?
தமிழரை இன ரீதியாக திட்டமிட்டு ஒடுக்கி அடக்கி ஆண்டு வந்த சிங்கள அரசு தமிழரின் உரிமைகளை தொடர்ச்சியாக பறிப்பதில் கவனமாயிருந்தது. குடியுரிமை, நில உரிமை என்பவற்றை பறித்தது போல் கல்வி உரிமையிலும் கை வைத்தது. இதற்காக திட்டமிட்ட வகையில் தரப்படுத்தல் கல்விக் கொள்கையை சிங்கள அரசு நடைமுறைப்படுத்தியது. இதிலும் திருப்தியடையாத சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழரின் கல்வி கருவூலமாக விளங்கிய யாழ் நூலகத்தை அழிப்பதன் மூலம் தமிழரது கல்வியை முடக்கலாம் என்று இழிவாக சிந்தித்தனர். இதன் விளைவாக 1981 ஜூன் முதலாம் நாள் அதிகாலை யாழ் நூலகத்தை சிங்களப்படையினர் தீக்கிரையாக்கினர்.
மீண்டும் எப்போது நூலகத்தை கட்டினார்கள்?
2004 மீளக் கட்டினார்கள். மிகுதியை அடுத்த வாரம் தொடர்வோம்.
நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படுகிறது.
இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.